மாலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில், பொதுவாக மார்பக புற்றுநோய் அப்படிங்கிறது பெண்களுக்கே வரக்கூடிய ஒரு புற்றுநோய்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த காலத்தில் பெண்களுக்கு மட்டுமே இந்த புற்றுநோய் வருவது கிடையாது, ஆண்களுக்கும் இந்த நோய் வர வாய்ப்புகள் இருக்குது. புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே ஒரு மிகப்பெரிய நோயாக பார்க்குறாங்க. அந்த நோயோட அறிகுறிகளை நீங்கள் முன்கூட்டியே தெரிந்து கொண்டு நம்ம சிகிச்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு நோயும் குணப்படுத்த முடியாத நோய் அப்படின்னு இருக்கவே இருக்காது. இன்னைக்கு வந்து நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில் திருச்சிராப்பள்ளி தென்னூர் காவேரி மருத்துவமனை புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் திரு டாக்டர் பி அனீஸ் அவர்கள் மார்பக புற்றுநோய் அறிகுறிகளும் சிகிச்சை முறைகளும் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
சார் வணக்கம். சார்,
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அனீஸ், புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர், காவேரி மருத்துவமனை தென்னூர் திருச்சியிலிருந்து பேசுகிறேன். இந்த ஒவ்வொரு அக்டோபர் மாதமும் உலகம் முழுவதும் ஒவ்வொரு வருடமும் மார்பக புற்றுநோய்க்கு புற்றுநோய் ஏற்படுத்துகிற மாதமாக குறிக்கப்படுது. ஸோ இந்த அக்டோபர் மாதம் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம மார்பக புற்றுநோய் பற்றி சில விஷயங்களை கலந்துரையாடலாம்.
இப்ப இந்த மார்பக புற்றுநோய் அப்படிங்கிற வகையில மக்களுக்கும் அறியும் விதமாக என்ன மாதிரியான ஒரு விழிப்புணர்வு வந்து கொடுக்க இருக்கீங்க சார், அதை சொல்ல.
வருடமும் அக்டோபர் மாதம் தோறும் மார்பக புற்றுநோய்க்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதமாக குறிக்கப்படுகிறது. இது எதுக்காக இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு இந்தியா மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் பெண்களுக்கு அதிகப்படியா வர்ற புற்றுநோய் வந்து மார்பக புற்றுநோய். அந்த மேலை நாடுகள்ல நம்ம நாடுகளை விட இந்த புற்றுநோய் ரொம்ப அதிகமா வருது. பட் இருந்தாலும் மேலை நாடுகள்ல வந்து அதை ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்லயே கண்டுபிடிச்சு அதை நல்லபடியா வைத்தியம் பண்ணி நல்லா குணமாயிடுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா நம்ம இந்தியா மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டு நம்ம ஊர்கள்ல இந்த மார்பக புற்றுநோய் அதிகமா இருக்கு. இன்னொரு அதோட பெரிய பிரச்சனை என்னன்னா, அது ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% மார்பக புற்றுநோய் நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிடுறோம். வேற நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% புற்றுநோய் நம்ம கண்டுபிடிக்கும் போதே அது அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் இருக்கு. ஸோ அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் ஒரு புற்றுநோயை கண்டுபிடிச்சு நம்ம வைத்தியம் பண்ணும்போது அந்த வைத்திய முறையில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ இந்த விழிப்புணர்வு எதுக்காக நம்ம கொடுக்க முயற்சி பண்றோம்னா, மார்பக புற்றுநோயை நம்மளால தடுக்கிற விதமான வாழ்க்கை முறைய வாழ தெரிஞ்சுக்கணும். அந்த மார்பக புற்றுநோயை ஆரம்ப கட்டத்திலேயே அறிகிறதுக்கான அந்த ஸ்கிரீனிங் மெத்தட்ஸ் வந்து என்னன்றத தெரிஞ்சுக்கணும். அண்ட் மார்பக புற்றுநோயை ரொம்ப ஆரம்ப கட்ட சிம்டம்ஸ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். இதை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா மார்பக புற்றுநோயை தவிர்க்க முடியும். சப்போஸ் அது வந்தால் கூட நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேயே அதை கண்டறிந்து நல்லபடியா வைத்தியம் பண்ணும்போது அது நல்லபடியா குணப்படுத்துறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு.
இப்ப பொதுவா வந்து மார்பக புற்றுநோய் அப்படிங்கிற வகையில எந்த வயதுல வந்து இது பாதிக்கக்கூடிய ஒரு ஆரம்ப கட்டமா இருக்கக்கூடிய விஷயம்?
இப்ப மார்பக புற்றுநோய் வந்து முன்னாடி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 50-55 வயசுக்கு மேல உள்ள பெண்களுக்கு தான் அதிகமா வந்துட்டு இருந்தது. இன்றைக்கும் பார்த்தோம்னா வெளிநாடுகள்ல மேலை நாடுகள்ல பாத்தீங்கன்னா இது வந்து போஸ்ட் மெனோபாசல் லேடிஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது தூரம் நின்று போன பெண்களுக்கு 45-50 வயசுக்கு மேல உள்ள பெண்களுக்கு தான் அதிகமா வந்துட்டு இருந்தது. பட் தற்சமயம் இந்தியால பார்த்தோம்னா, இந்தியா மட்டும் இல்லைனா நம்ம தமிழ்நாடு நம்ம ஏரியால பார்த்தோம்னா இப்போ ஒரு 40-50 வயசுலயே இது அதிகமா நம்ம பாக்குறோம். இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான காரணம் வந்து இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட்னா இது வந்து ஒரு ஒரு ரொம்ப வேதனையான விஷயம் என்னன்னா, ஒரு ரொம்ப சின்ன வயசுலயே இப்போ வந்து மார்பக புற்றுநோய் வந்து நம்ம அதிகமா பாக்குறோம். சம்டைம்ஸ் 35-40 வயசுல எல்லாம் கூட நம்ம மார்பக புற்றுநோய் வந்து இப்ப அதிகப்படியா நம்ம பாக்குற மாதிரி இருக்கு.
இப்ப இந்த மார்பக புற்றுநோய் அப்படிங்கிறது பெண்களுக்கு அதிகமா வரக்கூடிய ஒரு காலகட்டமா இருந்தா கூட ஆண்களுக்கும் இந்த மார்பக புற்றுநோய் அப்படிங்கிற வகையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்?
எஸ், ஆண்களுக்கும் மார்பக புற்றுநோய் வரலாம். ஆண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் ஆனா ஆண்களுக்கும் மார்பக புற்றுநோய் வரலாம். ஸோ எந்த ஒரு ஆணும் எஸ்பெஷலி ஒரு 35-40 வயசுக்கு மேல மார்பகத்துல ஏதாவது ஒரு கட்டி வந்தது அப்படின்னா அவங்க போய் அதை முறையா செக் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய ஆண்கள் வந்து ஆண்களுக்கு வராது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால ஏதாவது ஒரு கட்டி வந்தா கூட அதை வந்து அவங்க சரியா கவனம் செலுத்துறது இல்லை. பட் ஆனா ஆண்களுக்கும் மார்பக புற்றுநோய் வரலாம், அவ்வளவு காமனா வராது. பட் ஆனா ஆண்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு.
இப்ப இந்த மார்பக புற்றுநோய் அப்படின்னு நம்ம எப்படி வந்து நம்ம வந்து தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு, அதுக்கான ஆரம்ப அறிகுறிகள் என்னென்ன, அது நம்ம ஆரம்ப சிகிச்சை எடுக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்ம முன்னெச்சரிக்கையா இதுதான் அப்படிங்கிற தெரிஞ்சக்கூடிய அளவுக்கு என்ன செய்துக்கலாம்?
எந்த ஒரு பெண்ணுக்கும் 25-30 வயசுக்கு மேல மார்பகத்துல எந்த ஒரு கட்டி இருந்தாலும் அது என்னன்றத பாக்கணும். மார்பகத்துல இருக்கிற கட்டி எல்லாமே கேன்சரா இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பண்ணா 25-30 வயசுக்கு மேல எந்த ஒரு கட்டி இருந்தாலும் அதை முறையா பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கணும். அதுவும் எஸ்பெஷலி 40-45 வயதுக்கு மேல உள்ள பெண்கள் எந்த ஒரு கட்டி இருந்தாலும் ரொம்ப ஜாகிரதையா கண்டிப்பா அதை பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும். ஸோ எந்த ஒரு கட்டி இருந்தாலும் என்னன்றதை பார்க்கணும். எந்த ஒரு பெண்ணுக்கும் கட்டி இருக்கோ இல்லையோ திடீர்னு அந்த மார்பக தோல்ல வந்து எதுவும் ஒரு மாற்றம் இருக்கு, அந்த தோல் வந்து உள்ள இழுத்த மாதிரி இருக்கு, இல்லைனா காம்பு உள்ள இழுத்த மாதிரி இருக்கு, இல்லைனா தோல்ல சின்ன சின்னதா குழி விழுந்த மாதிரி இருக்கு, இல்லைனா தோல்ல வந்து ஏதாவது சிவப்பா படர்ந்த மாதிரி இருக்கு அப்படின்னாலும் என்னன்றதை பார்க்கணும். அந்த காம்புல இருந்து ஏதாவது ரத்த கசிவு ஏற்படுது, இல்லைனா தண்ணி மாதிரி வருது, இல்லைனா வந்து காம்பு உள்ள இழுத்துருக்கு, அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாலும் என்னன்றத பார்க்கணும். அண்ட் இல்லனா அக்கில்ல வந்து ஏதாவது கட்டிகள் இருக்கு அப்படின்னாலும் அது என்னன்றத பரிசோதனை பண்ணி பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் மார்பக கேன்சரோட ஒரு அறிகுறியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
இப்போ இந்த மார்பக புற்றுநோய் அப்படிங்கிற வகையில ஓரளவு அந்த ஆரம்பத்தில் அந்த கட்டிகள்லாம் நம்ம அறிகுறி செய்யக்கூடிய விதமாக இருக்கட்டும் தெரிஞ்சுக்கிட்டது. இதே இப்போ மருத்துவ ரீதியான வகைகளில் அடிப்படையான உள்ள பரிசோதனைகள் அப்படின்னா என்னென்ன வகையில் இருக்கு சார்?
ஸோ இப்போ இது ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒரு எந்த ஒரு பெண்ணும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் அவங்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் சம்பந்தமான எதுவும் இருக்கா அப்படின்றத அவங்க டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இதை வந்து ஸ்கிரீனிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மார்பகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு பெண் தனக்கு மார்பக கேன்சர் சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கண்டறியணும் அப்படின்னு நினைக்கிறது ஸ்கிரீனிங். ஸோ இதை யார் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 40 வயதிற்கு மேலே உள்ள எல்லா பெண்களும் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட்டை பண்ணிக்கணும். அது என்ன டெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேமோகிராம். மேமோகிராம்ன்றது என்னன்னா மார்பகத்துக்கு எடுக்கிற ஒரு ஸ்பெஷலான எக்ஸ்ரே. இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது. அண்ட் இது மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கு, அண்ட் ப்ரைவேட் லேப்ஸ்லையும் இருக்கு. இது ஒரு அரை மணி நேரம் ஒரு முக்கால் மணி நேரத்தில் இந்த டெஸ்ட் எடுத்துருவாங்க. அண்ட் பெருசாக வேதனை அந்த மாதிரி எதுவும் ஊசி போடுறது அந்த மாதிரி இல்லாமல் எதுவும் கிடையாது. இது வந்து ஒரு சாதாரண எக்ஸ்ரே. அண்ட் ரிப்போர்ட்டும் வந்து ஒரு ஒரு 2-3 ஹவர்ஸில் நமக்கு கிடைச்சிரும். அண்ட் இந்த மேமோகிராமோட அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம மார்பகத்தில் ஒரு கட்டி வந்து நம்ம கைக்கு தென்படணும் அப்படின்னா அது அட்லீஸ்ட் ஒரு 0.5 சென்டிமீட்டருக்கு வளர்ந்துருக்கணும். அப்போ தான் நம்ம கைக்கு அது தென்படும். வேற இந்த மேமோகிராம் வந்து அதுக்கும் முன்னாடியே அது ரொம்ப சின்ன சைஸ், அதாவது ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்து அந்த மேமோகிராமால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி கட்டிகளை நம்ம ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிக்கும் போது எளிமையான ட்ரீட்மெண்ட், அந்த கட்டியை மட்டுமே நம்ம ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணினாலே வைத்தியம் முடிஞ்சு போயிடும், நல்லபடியாக குணமாகறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்கிரீனிங் வந்து யாருக்குன்னா எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு பெண்ணு கேன்சர் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிறதுக்கு. சப்போஸ் ஒரு பெண்ணுக்கு மார்பகத்தில் ஒரு கட்டி இருக்குது அப்படின்னா தென் அதுக்கு வந்து ட்ரிப்புள் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மருத்துவர் அணுகி அந்த மருத்துவர் வந்து ஃபுல்லாக மார்பகத்தை கையால் பரிசோதனை பண்ணி பார்க்கணும். அதாவது கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது ஒரு மேமோகிராம், அதாவது ஏற்கனவே சொன்ன அந்த மார்பகத்துக்கான ஸ்பெஷல் எக்ஸ்ரே. 40 வயதுக்கு மேலே உள்ள பெண்களுக்கு மேமோகிராம் வித் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனு சொல்லுவோம், அதையும் சேர்த்து எடுக்கணும். 40 வயசுக்கு உள்ளார உள்ள பெண்களுக்கு வெறும் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணால் போதும். அதாவது மருத்துவர் வந்து கையால் பரிசோதனை பண்ணணும், அதுக்கடுத்து இந்த மேமோகிராம் வித் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணணும், அந்த மேமோகிராம் வித் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அதுல எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னா அதுல ஒரு ஊசி போட்டு சதை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மூணையும் சேர்த்து பண்ணும்போது இதுக்கு பேர் தான் ட்ரிபிள் அசஸ்மெண்ட் சொல்லுவோம். இதை சேர்த்து பண்ணும்போது ஒரு கட்டிய சாதாரண கட்டியா இல்ல மோசமான கட்டியான்னு நம்ம தெளிவா கண்டறிய முடியும். ஸோ அப்படி தெளிவா நம்ம கண்டறியும் போது அதை முறையான வைத்தியம் பண்ணி நம்ம சரி பண்ண முடியும்.
இப்போ இந்த மார்பக புற்றுநோய் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை குணப்படுத்தக்கூடிய வகையில் என்ன செய்யலாம், அதே நேரத்தில் காலங்கள் கடந்து அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான அறுவை சிகிச்சைகள் இருக்கு வந்து இருக்குது சார்?
இப்போ வந்து மார்பக புற்றுநோயோட வைத்தியம் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு. முன்னாடி ஒரு காலத்தில் வெறும் ஆப்ரேஷன் மட்டுமே வைத்தியமாக இருந்தது. இப்போ வந்து மல்டி மொடாலிட்டி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அறுவை சிகிச்சை ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட்டாக இருந்தால் கூட அதோட சேர்த்து இந்த கீமோதெரப்பி, இந்த ரேடியேஷன் தெரப்பி, இது மட்டும் இல்லாமல் இப்போ அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்டான டார்கெட்டட் தெரப்பீஸ் அண்ட் இம்யூனோதெரப்பீஸ்ன்னு சொல்லுவோம். இது எல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது நல்லபடியாக குணமாகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. பட் இதில் எதை முன்னாடி பண்ணுறது, எதை பின்னாடி பண்ணுறது அப்படின்றது அந்த கேன்சரோட என்ன ஸ்டேஜ் அப்படின்றத பொறுத்தும், பிளஸ் அந்த கேன்சரோட வீரியத்தன்மையை பொறுத்தும் இருக்கு. இன் ஜென்ரலா ஆரம்ப ஸ்டேஜ் கட்டிகளுக்கு நம்ம அறுவை சிகிச்சை மட்டுமே போதுமானதா இருக்கும் நிறைய இடத்துல. எஸ்பெஷலி முன்னாடி ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு மார்பக கேன்சருக்கும் நம்ம முழு மார்பகத்தையும் அகற்றிக்கிட்டு இருந்தோம். இப்ப நம்ம மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ரொம்ப ஆனதுக்கு அப்புறம் முழு மார்பகத்தை அகற்ற தேவை இல்லை அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கும். அதாவது ஆரம்ப ஸ்டேஜ் கேன்சர் கட்டிகளுக்கு வெறும் கட்டியை மட்டுமே அகற்றி அதோட சேர்த்து ரேடியேஷன் சிகிச்சையும் கொடுக்கும்போது நல்லபடியாக குணப்படுத்துறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ பேசிக்காக இந்த மல்டி மொடாலிட்டி ட்ரீட்மெண்ட் மூலமாக நல்ல அவுட்கம் கொடுக்க முடியும். அண்ட் ஆரம்ப ஸ்டேஜ் கேன்சர்களுக்கு வெறும் கட்டியை மட்டுமே அகற்றியே நல்லபடியாக குணப்படுத்துறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு.
இப்ப இந்த மார்பக புற்றுநோய் வந்து சிகிச்சைக்கு அவங்க எடுத்துட்டாங்க, சாதாரணமா இருந்தா அதை குணப்படுத்தக்கூடிய வகை மக்கள் இல்ல அறுவை சிகிச்சை தேவைப்பட்டா செய்யறாங்க அப்படின்னா அதற்கு பின்னால அவங்க வந்து தொடர்ந்து அவங்களுடைய எந்த மாதிரி அவங்களுடைய பராமரிப்பு வந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு சார்?
ஒரு மார்பக புற்றுநோய்க்கு நம்ம வைத்தியம் முடிச்சதுக்கு அப்புறமும் நம்ம வந்து ரெகுலரா அவங்க செக்அப்ல இருந்துட்டே இருப்போம். எவ்ரி 3 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம செக்அப் பண்ணிட்டே இருப்போம். வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்கேன்லாம் நம்ம பண்ணி பார்த்துட்டு இருப்போம். அண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து சம்டைம்ஸ் ஒரு 4-5 மாதம் வரைக்கும் நடக்கும். அண்ட் அந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் அவங்க முழுமையாக நார்மலான அவங்க ரொட்டீன் வாழ்க்கைக்கு திரும்புறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. சம்டைம்ஸ் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கேன்சர் பிரஸ்ட் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணவங்கலாம் அதுக்கப்புறம் நார்மலாக குழந்தை பெற்று அவங்க நார்மல் லைஃபை லீட் பண்ணுற அளவுக்கு இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு ஆயிடுச்சு. ஸோ ஒரு நல்லபடியாக ஒரு ஆரம்ப ஸ்டேஜ் கேன்சரை நம்ம கண்டுபிடிச்சி கரெக்டாக முறையாக வைத்தியம் பண்ணோம் அப்படின்னா நல்லபடியாக குணமடைந்து நார்மலாக அவங்களோட பழைய வாழ்க்கைக்கு திரும்புறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு.
இப்போ அந்த மார்பக புற்றுநோய் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு அந்த கட்டி வந்து அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சு அது சிகிச்சை கொடுத்து நம்ம வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதே ஒரு காலகட்டம் இது மரபணு மூலியமாகவும் ஒரு குடும்ப உறுப்பினர் மூலியமா அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்கா சார்?
ஸோ இது வந்து நிறைய பேர் நம்மளுக்கு அவங்க ஒரு பிரஸ்ட் கேன்சர்னு கண்டுபிடிச்ச உடனே அவங்க கேட்கறது அதான், அதாவது அவங்களோட பொண்ணுக்கு அந்த கேன்சர் வருமா இல்லை அக்காவுக்கு வருமா தங்கச்சிக்கு வருமா அப்படின்னு. ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வந்துருச்சு அப்படின்றதுக்காக எல்லாரும் வந்து பதட்டப்படணும் பயப்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் ஒரு ஃபேமிலியில் 2-3 பேருக்கு மேலே பிரஸ்ட் கேன்சரோ இல்லை கருமுட்டை கேன்சரோ இல்லை ஒரே ஆளுக்கு மார்பகத்தில் கருமுட்டையில் கேன்சர் இந்த மாதிரி ஏதாவது காம்பினேஷன் வந்தது அப்படின்னா தென் அவங்க ஃபேமிலியில் ஒரு மித்த பெண்களுக்கு அந்த கேன்சர் வர்றதுக்கான ஒரு ரிஸ்க் இருக்கு. அதாவது இந்த மாதிரி பரம்பரையா வர்ற மார்பக கேன்சரோட சதவீதம் ரொம்ப கம்மி, ஒரு 10-15% தான். பட் நான் சொன்ன மாதிரி ஃபேமிலியில 2 பேருக்கு மேலேயோ 3 பேருக்கு மேலேயோ மார்பக கேன்சரோ கருமுட்டை கேன்சரோ இருந்தது அப்படின்னா இதுக்கான ஸ்பெஷலான ஜெனட்டிக் டெஸ்ட்லாம் இருக்கு, BRCA1 and 2 டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி டெஸ்ட்டை அந்த கேன்சர் வந்த நபர் பண்ணி பார்த்துக்கணும். சப்போஸ் அவங்களுக்கு அந்த ஜெனட்டிக் டெஸ்ட் பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா அவங்க ஃபேமிலியில் உள்ள மித்த லேடிஸ் எல்லாரும் அந்த டெஸ்ட்டை பண்ணி பார்த்துக்கணும். இப்படி பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா சப்போஸ் அந்த ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு அந்த டெஸ்ட் பாசிட்டிவ்னு வந்தது அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி இருந்தே நம்ம மாத்திரைகள் மூலமாகவும் சில ஸ்பெசிபிக் டெஸ்டுங்கள் மூலமாகவும் அந்த கேன்சரை வந்து வராமல் தடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் சப்போஸ் வந்துச்சுனாலும் ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சு எளிமையாக குணப்படுத்துறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கு.
இப்ப அந்த மார்பக புற்றுநோய்க்கான அந்த கீமோதெரபி அதேபோல அந்த கதிர்வீச்சு சிகிச்சை மூலியமா வந்து பண்ணலாம் சொன்னீங்க, இது இது எந்த அளவுக்கு வந்து சார் இது சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பா அந்த சிகிச்சை முறை வந்து இருக்கு?
ஆரம்ப ஸ்டேஜ்ல மார்பக கேன்சரை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 85-90% மேல நல்லபடியா குணப்படுத்த முடியும். அதுவும் வெறும் கட்டியை மட்டுமே அறுவை சிகிச்சை செஞ்சு அகற்றிட்டு அதோட சேர்த்து ரேடியேஷன் சிகிச்சை, முன்னாடி ரேடியேஷன் சிகிச்சை எல்லாம் வந்து 5 வாரம் 6 வாரம் கொடுத்துட்டு இருந்தோம், இப்ப அதெல்லாம் கூட ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னிக் வந்துருச்சு. இப்ப 3 வாரம் அண்ட் சம்டைம்ஸ் ஒரு வாரம் 10 நாள் மட்டுமே ரேடியேஷன் சிகிச்சை கொடுத்தே நல்லபடியா குணப்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அதே மாதிரி கீமோதெரப்பிலையும் வந்து முன்னாடி வந்து கீமோதெரப்பியில எல்லாருக்கும் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்துட்டு இருந்தது, அண்ட் எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம கீமோதெரப்பி கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப அகைன் இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட் வந்ததுல நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கீமோதெரப்பிய அவாய்ட் பண்ணிட்டு அண்ட் இந்த டார்கெட்டட் தெரப்பீஸ் அப்படின்ற வெறும் வாய்வழியா எடுத்துக்கிற டேப்லெட் மூலமாவே நல்லா குணப்படுத்துறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு.
இப்ப இந்த மார்பக புற்றுநோய் அப்படிங்கிற வகையில இது தடுக்கக்கூடிய வழிமுறைகள் எதுவும் இருக்கா சார்?
எந்த ஒரு கேன்சரையும் தற்சமயம் தடுக்கிறதுக்கு முக்கியமான வழிமுறைகள்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அதாவது நல்ல உணவு பழக்கம், ஒரு நல்ல ஒரு பாடி வெயிட்டை நல்லபடியாக மெயின்டைன் பண்ணுறது, அண்ட் ரெகுலராக வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வச்சுக்கிறது. நல்ல பல உணவு பழக்கம்னா நிறைய கீரை காய்கறிகள் பழங்கள் நிறைய சேர்த்துக்கிறது, அண்ட் அசைவத்தில் வந்து மீன் வகைகள் சேர்த்துக்கலாம், சிக்கன் ஓரளவு சேர்த்துக்கலாம், முடிஞ்சளவு இந்த மட்டன் பீஃபை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். அண்ட் சின்ன வயசுலேருந்தே ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வெயிட்டை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். எப்போவுமே வந்து வெயிட் வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கக்கூடாது. எஸ்பெஷலி தூரம் நின்று போன ஒரு லேடிக்கு வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கும்போது அது வந்து மார்பக கேன்சருக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 3வது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1/4 மணி நேரம் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஏதாவது ஒரு உடற்பயிற்சி நம்ம பண்ணிட்டு இருக்கணும். இதை சின்ன வயசுல இருந்தே நம்ம இந்த 3ஐயும் டிசிப்ளின்டா பண்ணும்போது மார்பக கேன்சர் மட்டும் இல்லாம எந்த ஒரு கேன்சரையும் தவிர்க்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு.
இப்போ மார்பக புற்றுநோய் அப்படிங்கிறதுனா என்ன, அதற்கான எந்த மாதிரி ஆரம்ப காலகட்டத்திலேயே நம்ம வந்து கண்டறிஞ்சா சின்ன வகையிலேயே அந்த சிகிச்சை முறையை வந்து எடுத்து சரி பண்ணிக்க முடியும், அதே நேரத்தில் அதிகப்படியாக காலங்கள் கடந்து இருக்கிறத காட்டிலும் ஆரம்பமே நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டா சின்னதுலேயே சரி பண்ணக்கூடிய காலகட்டமாக பண்ணிக்கலாம், மேலும் அந்த சிகிச்சை முறைகள் என்ன, அதற்கான பரிசோதனைகள் என்ன, நம்ம சரியான முறையில் உடலை வந்து பயணி காத்தாலே பாதி நம்மளுடைய நோய்கள் வந்து நம்மளை வந்து அணுகாம இருக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கும் அப்படிங்கிற பல தகவல்களையும் விரிவான வகையில எடுத்துக்கூடியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் நமது காவேரி மருத்துவமனை தென்னூர் திருச்சி சார்பாகவும் நன்றி, வணக்கம்.
நன்றி சார்.
நேர்களே, இதுவரை மார்பக புற்றுநோய் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை நமக்கு வழங்கிய திருச்சிராப்பள்ளி தென்னூர் காவேரி மருத்துவமனை புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் திரு டாக்டர் பி அனீஸ் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6-3-8-0-0-7-7-9-5-0 என்ற எண்ணிலும் புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ திறந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2, இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.